கொள்ளும் கிள்ளியனை அன்பரு குய்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழும் மேலொழும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்த இறைவன் ஒவ்வொரு பொருளிலும் எவ்வாறு கலந்து இருக்கிறார் என்கின்ற கலப்பிச் சொல்வது இந்த பாட்டு. யாவுளும் நல்லும் கீழும் மேவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்த இந்த பாட்டில் பொருள் காண்கின்ற பொழுது அப்படியே பாட்டில் இருக்கிற வண்ணமாக காணாமல் எப்படி காணணும் கேட்டா எல்லா பொருளின் உள்ளும் யாவுளும் இந்த யாவுளும் என்று சொன்னா அறிவுடையது அறிவற்றது என்று சொல்லப்பெறுகிற எல்லா பொருளிடத்தும் சித்தாந்த ரீதியா சொன்னா சித்து அசித்து என்று சொல்லப்பெறுகின்ற எல்லா பொருளிடத்திலும் இறைவன் கலந்திருக்கிறான். யாவுளும் என்று சொல்லப்பெறுகின்ற அனைத்து பொருளின் உள்ளும் இறைவன் கலந்திருக்கிறான். அதுக்கு வியாபகம் அப்படின்னு சொல்றது. இந்த வியாபகம் பொருளுக்கு உள்ளும் இருக்கும் பொருளை கடந்தும் இருப்பது. இறைவனுடைய வியாபகம் சர்வ வியாபகம் என்று சொல்வது. நம்மளுடைய வியாபகம் சர்வ வியாபகம் அல்லங்க, நம்மளதுலாம் அடங்கிய வியாபகம் அப்படின்னு சொல்வது. நாமளும் வியாபகம் தான், அது இறைவனை போல் வியாபகம் அல்ல. இப்ப நாம இருக்கிறோம் இந்த அறைக்குள்ள இருப்பது, நம் கண்ணின் ஒரு எல்லை இருக்குது, கண்ணுன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் காட்சி தெரியும். காதல் விழுகிற ஓசை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ள இருந்து பேசினாதான் காதல விழுகும். அப்படி நம்முடைய அறிவனுடைய நிலை வேறு, இறைவனுடைய நிலை வேறு. அதனால இறைவன் எல்லா பொருளின் உள்ளும் இருக்கிறான், எல்லா பொருளையும் கடந்தும் இருக்கிறான். உள் இருக்கிறான் என்று சொன்னா அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருள் ரெண்டுலையும் இருக்கிறான். நீங்க அறிவுடைய பொருள் இறைவன் இருக்கிறான் என்பதற்கும் அறிவற்ற பொருள் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, எந்த பொருளா இருந்தாலும் ஒரு பொருள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய கலப்பு இல்லாமல் ஒரு பொருள் நிலைத்திருக்க முடியாது. ஒரு மண் நிலைத்திருக்கிறது, கல் நிலைத்திருக்கிறது என்று சொன்னா இந்த மண்ணும் கல்லும் இருப்பதற்கு இறைவனுடைய கலப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் நிலைத்திருக்க முடியாது. எனவே கலப்பு காரணமாக ஒரு பொருள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இறைவன் கலப்பு அவசியமான ஒன்று. அதாவது யாவுளும் என்ற ஒரு சொல்லால் அமைந்திருக்கிறார். யாவுளும் நிற்கிறான், எப்படி நிற்கிறான் அப்படின்னு கேட்டா மேலும் கீழும் நடுவுலும் என்று சொல்லப்பெறுகிற வண்ணமாக. எனவே நல்லும் கீழும் மேலுளும், எனவே ஒரு பொருளை பகுத்து பார்த்தீர்களானால் அந்த பொருளின் மேல் இருக்கிறான், கீழ் இருக்கிறான், நடுவுள் இருக்கிறான் என்று சொல்லப்பெறுவதை போல எல்லா வகையிலும் கலந்து நிற்கக்கூடிய பெருமா. எனவே நல்லும் கீழுலும் மேலுளும், அப்ப மேல் கீழ், அப்ப நல் என்ற சொல்லுக்கு நடுவில் என்று பொருள். ஒரு பொருளை பகுப்போம் என்று சொன்னால் மேலும் இருப்பான் அந்த பொருளை, அந்த பொருளின் கீழிலும் இருப்பான், அந்த மேல் கீழ் என்று சொல்லப்படுகிற ரெண்டுக்கும் இடையில நடுவு என்று சொல்லக்கூடிய இடத்திலும் அவன் இருப்பான். எனவே மூன்று நிலையிலும் இருப்பவன் என்பதைத்தான் நல்லும் கீழிலும் மேலும் எப்படி இருக்கிறார், எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தை. இந்த எள்ளுக்குள்ளதாங்க எண்ணெய் இருக்கிறது. அந்த எள்ளை விட்டு பிரித்து நீ எண்ணெய் பார்க்க முடியாது. எள் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்குள்ளதான் எண்ணெய் இருக்கிறது. அப்படி எள்ளும் எண்ணெயும் போல் நிற்கக்கூடியவன் தான் நம்முடைய இறைவனை சொல்லுகின்ற பொழுது காட்டப்படுகிற நிலை. எனவே எள்ளில் அந்த எண்ணெய் என்கிற நெய் நிறைந்திருப்பது போல இறைவன் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான். அவனை வணங்குவவரிடத்திலும் இருக்கிறான், அவனை வணங்காதவரிடத்திலும் இருக்கிறான், அவரை உணர்பவரிடத்திலும் இருக்கிறான், உணராதவனிடத்திலும் இருக்கிறான். அதற்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறாரே, அப்ப வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்டா பசுவினுடைய பால் என்று சொல்வது காம்பின் வழியா வரும்போதுதான் பால், மற்ற எந்த இடத்துல எடுத்தாலும் அது உதிரமாகத்தான் ரத்தமாகத்தான் இருக்குமே ஒழிய பாலா வெளிப்படாது. அப்படி எல்லா இடத்திலும் ஒண்ணும் வேண்டாமுங்க, இந்த ஃபேன் ஓடுது. இந்த ஃபேன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காற்றாடி காற்றை உற்பத்தி பண்ணி கொடுக்கல, இங்க இருக்கிற காற்றத்தான் தருது. என்ன பண்ணுது, அது சுற்றுவதனால அந்த காற்று இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல குவித்து தருகிறது. பறந்து இருக்கிற காற்றை அது சுற்று ஒரு இடத்துல கொண்டாந்து தருதே ஒழிய இந்த காற்றாடி காற்றை உற்பத்தி பண்ணி கொடுக்கல, இல்லாதது அது கொடுக்காது, இருக்கிறது தான் கொடுக்கும். அப்படி பறந்து இருக்கின்ற திருவருளை ஒரு இடத்துல குவிப்பதற்கு இந்த காற்றாடி எப்படி இப்ப இங்கதான் நாம இருக்கிற இடத்துல காத்து இருக்குது, ஆனா அந்த காற்றாடியை நிறுத்தணும்னா என்ன ஆகுது, உட்கார்ந்துருக்கவே முடியல இங்கிறோம். அப்ப அந்த காற்று இருக்குது, அசைவற்று இருக்குது, அந்த காற்று அசைவற்று நிற்குது. அந்த காற்றை இந்த ஃபேனை போட்ட உடனே அது ஒரு சுற்று சுத்தி அந்த காற்றை அசையுமாறு செய்கிறது. அந்த காற்றை அசைவதுனால நம்ம உடம்பு பார்த்தா சில்லுன்னு காத்து வருது, பரவாயில்லைங்க ஃபேன் போட்ட காட்டி உள்ள உட்கார்ந்துருக்க முடியுதுங்க அப்படிங்கிறோம். இது வந்து காற்றை உற்பத்தி பண்ணி கொடுக்கல, இருக்கிற காற்றை நம்ம இடத்துல நம்ம மேல படுமாறு செய்கிறது, இல்லாத ஒன்றை அது தராது. அதே மாதிரி தாங்க இறைவன் என்கிற அந்த கோயில்ல நம்ம போய் பார்க்கிறோம் இல்லைங்களா, காற்றாடி போல பறந்திருக்கிற இறையாற்றலை அந்த சிவலிங்க திருமேனியில போய் நின்னோம்னா அந்த இடத்துல அது வெளிப்படுகிறது. இந்த காற்றினுடைய எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருங்களுக்கு நல்லா இருக்குது, அங்க உட்கார்ந்துருக்கும் ஃபேன் காத்தே இல்லாம உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னா அது மாதிரி அந்த அருள் வட்டத்துக்குள்ள செல்பவர்கள் அதை அனுபவிக்கலாம், அருள் வட்டத்தை விட்டு வெளியே நிக்கிறவங்க அனுபவிக்க முடியாது. இவ்வளவுதான் கருத்து. அப்ப கோயில் இருக்கக்கூடிய உருவம் என்பது இறைவன் அருளை வெளிப்படுகின்ற ஒரு கருவி, இல்லாததை வெளிப்படுத்தாது, இருப்பதைத்தான் அது வெளிப்படுத்தாது. அப்ப இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். நீங்க காற்றாடியினுடைய காற்று மேல படும்போதும் உணர முடியும், காட்ட முடியாது. அதோடு இறைவனை நாம் கண்டு அனுபவிப்பது என்பது அருள் வையப்படுகின்றவர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். அது மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை. எனவே திருவருள் வெளிப்படுகின்ற இடம் என்பதுதான் அவனை நினைப்பவரிடத்துல வெளிப்படுகிறான், நினையாதவரிடத்துல அவன் மறைந்திருக்கிறான். இவ்வளவுதான் அடிப்பட்டாங்க. யாவுளும் இருக்கிறான், எல்லா பொருளிலும் இருக்கிறான், மேலும் கீழும் நடுவும் இருக்கின்றான். எப்படி எள்ளும் எண்ணெயும் போல் நிற்கிறான், எள்ளுக்குள் எண்ணெய் இருப்பது போல எல்லா பொருளிலும் இறைவனுடைய கலப்பு இருக்கிறது. அதுதான் இங்க சொல்லுகிறார். எனவே நல்லும் கீழிலும் மேலும் யாவிலும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தை அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான், இவ்வாறு எல்லாவற்றிலும் கலந்து நிற்கக்கூடிய அந்த பெருமான், ஆக நிலையாக உள்ள அந்த பெருமான் என்று சொல்லுகிறார். நிற்கக்கூடிய ஒத்து நிற்கக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய என்னுடைய பெருமான். எனவே எல்லா பொருள்களிடத்திலும் நடுவிலும் கீழும் மேவிலும் ஆகிய எல்லா இடத்திலும் எள்ளும் அதன்கள் நிற்கின்ற எண்ணெயும் போல் ஒத்து நிற்கக்கூடிய நிலையாக நிற்கக்கூடிய என்னுடைய தந்தை எந்தை, என்னுடைய தந்தை என்று எந்தையே எப்படின்னா, தேனும் அதை உண்ணும் வண்டுகளும் நீங்காத கொன்றை மாலை. அதான் மேல சொன்னாருங்க, கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான். கள் என்ற சொல்லுக்கு தேன் என்று பொருள். நீங்க கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மலரின்கள் வருகின்ற அந்த தேன், அதுக்கு கள் என்றும் பொருள் உண்டுங்க. புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்துல பாத்தீங்கன்னா கல் பூங்கொன்றை அப்படின்னு தேவாரம், கல் ஆழ்ந்த பூங்கொன்றை அப்படின்னா அந்த தேன் நிறைந்திருக்கின்ற கொன்றை. எல்லா மலரிலும் தேன் இருக்கிறது, ஊமத்தம்பூலையும் தேன் இருக்கிறது, அரளிப்பூலையும் தேன் இருக்கிறது, அதுலாம் தேன் மிக குறைந்த அளவுதான் இருக்கும். அதனால தேனுடைய அளவு மிக குறைவாக இருப்பதனால அதை தேன் நிறைந்த மலர் என்று சொல்வதில்லை. ஆனா கொன்றையில ஏனைய மலர்களை காட்டிலும் தேன் அதிகமாக வெளிப்படுவதனால தான் எறும்புகள் கூட போய் தேனை சாப்பிடும் அந்த கொன்றையில. பாத்தீங்கன்னு கொன்றை மலர் இருக்கக்கூடிய அந்த மரத்துல போய் பாருங்க, எறும்பு நிறைய இருக்கும். ஏன்னு கேட்டா தேன் என்கிற சுவையை எறும்புகளும் கூட சுவைக்கக்கூடிய வண்ணம் கொன்றை போல தேன் நிறைந்திருக்கு. அதனால தேன் நிறைந்த மலர் என்று சொல்வது. மலர்கள் எல்லா மலர்களும் தேன் உண்டு, ஆனா மிகுதியாக இருப்பது கொன்றை மலர். அதான் சொன்னாரு, நல் கள்ளும் கண்ணத்தேன் தேன் நிறைந்திருப்பதனால மலரை விட்டு தேன் நீங்காது இருக்கிறது, அந்த தேனை விட்டு வண்டு நீங்காது இருக்கின்ற கொன்றையினர். கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான், அந்த கொன்றை மாலை சூடிய பெருமான் என்பதுல இறைவனுக்கு கொன்றையான்னு கொன்றை சூடிய பெருமான், எனவே கொன்றையான். ஆக கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான், எனவே தேனும் அதை உண்ணுகிற வண்டுகளும் நீங்காத கொன்றை, அந்த கொன்றை மாலை அணிந்தவனாக இறைவன். அப்படிப்பட்ட அந்த பெருமானை ஆற்றல் மிக்க அன்பினால் அழைக்கக்கூடிய வலி இல்லாத என்னை என்ன பண்ணிருக்கான, மெய்யடியார்களை கூவி அழைத்து அடிமை கொள்வது போன்று என்னையும் அடிமையாக கொள்வனோ. அதான் கொள்ளும் கில்லியனை அன்பரில் குய்ப்பணி. இந்த பாட்டை நேர ஆற்றொழுக்கா பொருள் காண முடியாது. அப்ப முதல் காணும் போது யாவலும் எள்ளும் யாவலும் அப்படின்னா எல்லா பொருளிடம் எப்படி மேலும் கீழும் நடுவுலும் இருக்கிறான். யாரு? என்னுடைய பெருமான். எப்படி இருக்கிறான்? எள்ளும் எண்ணெயும் போல் இருக்கிறான். எள்ளும் எண்ணெயும் போல் இருக்கிற என்னுடைய பெருமான் வண்டும் மலர் கல் என்று சொல்லக்கூடிய தேளும் நீங்காத கொன்றையை அணிந்திருப்பவன். அந்த கொன்றையை அணிந்திருக்கிற அந்த பெருமான் என்னையும் தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்வனோ அப்படிங்கறதாங்க கருத்து. அதாங்க சொல்கிறார், கிள் எனை அன்பரு குய்பணி அப்படி சொல்கிறார். இப்ப கிள் எனை அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் சொல்கிறார் கிள் எனை, அதாவது இறைவன் தன்னை அடிமையாக எப்படி அன்பரில் குய்பணி, அன்பருக்கு உயர்ந்த அந்த பணியில என்னையும் இறைவன் ஏற்றுக்கொள்வனோ என்று பெருமாட்ட விண்ணப்பிக்கிறார். பெருமானை என்னையும் உன்னுடைய அடிமையாக ஏற்றருள வேண்டும் என்று விண்ணப்பிப்பதுதான் அந்த முதல் வரிங்க. கொள்ளும் கிள்யனை, கொள்ளுதல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். அதே தள்ளுதல் அப்படின்னா புறந்தள்ளுதல், வேண்டாம் பண்ணி போ அப்படின்னு. ஆக என்னை கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த இல் சரியா சொல்லணும், மாத்தி போட்டீங்கன்னா என்ன கொன்னுடும் அர்த்தம். இல்ல மாத்தி சொன்னீங்கன்னா கொல் அப்படின்னா கொலை செய்து விடுதல் அப்படின்னு பேரு. கொள் அப்படின்னு இல் மடிச்சு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளுதல். கொள் ஏற்றுக்கொள் அப்படின்பது அந்த கொள் என்பது. இல் மாறுச்சுன்னா பொருள் மாறுபட்டது. கொல்லு அப்படின்னீங்கன்னா வாயா முதல் அப்படின்னு சொல்லி கொண்டுட வேண்டியதுதான். அப்படி கொண்டு அப்படி சாமிட்டு கேட்கல, என்னை ஏற்றுக்கொள் பெருமானை, என் பணியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெய் அடியாருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிற பெருமானே என்னுடைய அன்பையும் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிற ஒரு உணர்வுல நின்றுதான் கேட்கிறார். கொள்ளும் கிள்ளனை அன்பருக்குய் பணி, ஆக அன்பருக்குரிய அந்த பணியில் என்னையும் ஏற்று அருள வேண்டும் என்று பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்கின்றாருங்க. இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. எனவே இறைவா என்னை என்னுடைய பணியையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என எல்லா பொருளிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் தாங்கள் என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார்.